السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அருமையான உலமாக்களே, பெரியார்களே, சிறார்களே, வாலிபர்களே, சங்கைக்குரிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்துவதற்கான வந்துள்ள முஃத்திமார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் இன்று திப்பு நபவி, இஸ்லாமிய மருத்துவம் ஒரு அறிமுக மாநாடு என்ற தலைப்பில் ஒன்று கூடி இதனுடன் சம்பந்தப்பட்ட கிளையான அதிமுக்கியமான சில தலைப்புகளுடன் தேவையான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய மருத்துவம் என்று எழுதின உலமாக்கள், தற்பொழுது எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள், முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய இஸ்லாமிய மருத்துவத்தை எங்களுடைய சில உலமாக்களுடைய கரத்தாலேயே நாங்கள் கைவிட்டிருக்கிறோம், அழிச்சிருக்கிறோம் எழுதுறாங்க. இஸ்லாமிய மருத்துவம் சொல்லக்குள்ள முதலாவது அவங்க சொல்ற விஷயம், இது வஹியோட சம்பந்தமானது. இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருந்த பேசிச்சோ, மருந்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு தலைப்பை இஸ்லாம் பேசியிருக்கு. மருந்துக்கு முன்னால அதுதான் ஷிஃபா என்று சொல்ற ஷிஃபா. ஷிஃபா என்று சொன்னா நிவாரணி, நிவாரணம் ஒருவனுக்கு கிடைக்கும் என்றா இஸ்லாம் நிவாரணம் என்ற ஒரு பகுதியை மட்டும்தான் பேசிச்சு. நிவாரணம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம் என்று ரெண்டா பிரிக்க இல்லை. எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் மருத்துவம் என்று துவங்குமோ அங்க ஷிஃபா, நிவாரணம் கிடைச்சே தீரும் என்ற தலைப்பை தான் இஸ்லாம் பேசியிருக்கு. அதுல முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நான்கு இடத்துல ஷிஃபா என்ற வாசகத்தை பாவிக்கிறான். ஷிஃபா என்று நான்கு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இதற்கு முஃபஸ்ஸிரூங்க அழகான விளக்கம் என்று தாராங்க. குர்ஆன்ல அல்லாஹ் நாலு இடத்துல ஷிஃபா என்று பாவிக்கிறதால முழு ஆரோக்கியமும் இந்த வேலைக்குள்ளால வருதுன்றாங்க. அதுல மூன்றுல நாலு அந்த ஆரோக்கியம் என்ற வசனத்துல மூன்று இடத்துல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல ஆரோக்கியம், குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வாரான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். குர்ஆன்ல ஷிஃபா இருக்குது என்று மூன்று இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் தேன்ல ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். முஃபஸ்ஸிரூங்க விளங்கப்படுத்துறாங்க, 75 வீதமான நோய்களுக்கு குர்ஆன ஓதுறதான ஷிஃபா இருக்குது. 25 வீதமான நோய்களுக்கு தேனால ஷிஃபா இருக்குது. எனவே 100க்கு 100 வீதமான ஷிஃபா குர்ஆன் தேனுக்குள்ளால வந்து விட்டது. இது நான் ஒன்றையும் சொல்ல இல்லை, முழுக்க எங்களுடைய இமாம்கள் கிதாபுகள்ல விரிவாக சொன்ன தலைப்பு சொல்லிட்டு. எனவே அருமையான சகோதரர்களே, எங்கட கையில தான் இந்த ஷிஃபா அல்லாஹ் தந்திருக்கிறான். மருந்துன்னு சொல்லக்குள்ள நாம ஹிஜாமா என்ற தலைப்பு தந்திருக்கிறான். நேரம் மிக சுருக்கமான ஒரு நேரம் தரப்பட்டிருக்குது. ரத்தம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மருந்துகள்ல தேனை சொன்னம். அதே மாதிரி தேன் சம்பந்தமாக மிக விரிவா பேசுவதற்காக வேண்டி முஃப்தி ஷிஹாம் அல் ஹாஷிமி அவங்க இதை வருகை தந்திருக்கிறாங்க. ஹிஜாமா என்று சொன்னா ரத்தம் குத்தி எடுத்த, இது மிக முக்கியமான ஒரு மருத்துவமாக ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு சஹாபாக்கள் செய்த ஒரு மருத்துவம் தான் ஹிஜாமா என்ற ரத்தம் குத்தி எடுத்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட பல கட்டங்களை இந்த மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மருத்துவம் ஹிஜாமா என்ற மருத்துவம் எந்த தூரம் மனிதனுடைய உடம்போட சம்பந்தமானது, மனிதனுக்கு பொருத்தமானது ஏற்றமானது என்பதை இன்றைக்கு எமது இமாம்கள் விளங்கப்படுத்தக்குள்ள மிக அழகாக விளங்கப்படுத்துறாங்க. முதலாவது வரலாற்று ரீதியாக பார்த்தால் இஸ்லாம் கிறிஸ்துவுக்கு முன் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே ஹிஜாமா இருந்திருக்குது. அப்ப இருந்த ஹிஜாமா அப்படின்னா இந்த கொம்பு, மாட்டு கொம்பால தான் அந்த ஹிஜாமா செய்யற வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. காலம் போக போக சிறிய சிறிய மாற்றங்கள். ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவங்களுக்கும் ஹிஜாமா எடுக்கிற நபி அவங்க ஹிஜாமா எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில இடங்கள்ல ஹிஜாமா எடுத்துக்கிறாங்க. அந்த ஹிஜாமா எடுக்கக்குள்ள மிக விரிவாக ஒரு விஷயம் பேசுறாங்க. ரெண்டே ரெண்டு நோக்கம் தான் இருக்கும் ஹிஜாமாவுக்கு, மூன்றாவது நோக்கம் இல்ல. அதுல முதலாவது நோக்கம் என்ன? ஹிஜாமா ஹிஜாமா செய்யக்குள்ள ஒன்று நோய்க்கு சிகிச்சை அடிப்படையில் செய்யக்கூடிய ஹிஜாமா இருக்குது, நோய் வராமல் இருக்க செய்ய ஹிஜாமா இருக்குது. நோய் வராமல் இருக்கிற அடிப்படையில பல விஷயங்கள் கடைபிடிக்கணும், அதுல ஒன்றுதான் ஹிஜாமா. பல விடயத்துல மத்தது என்ன? எங்க முன்னால் பேசின சங்கைக்குரிய அன்பஸ் முஃப்தி அல் ஹாஷிமி அவங்க சொல்லக்குள்ள ஒரு வசனத்தை சொன்னாங்க, குலு வஷ்ரபு வலா துசிபுன்னு சொல்லி. இந்த வசனத்துக்கு கீழா எழுதுறாங்க, இஸ்லாம் முழு மருத்துவத்தையும் இந்த வசனத்துக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்திருக்குது. என்ன? நீங்க பசி வந்தால் சாப்பிடுங்கள், தாகம் வந்தால் குடியுங்கள். பசி வராம சாப்பிடுறதும் வீண் விரயம், தாகம் வராம குடிக்கிறதும் வீண் விரயம், பசி போனதுக்கு பிறகு குடிக்கிறதும் வீண் விரயம். அதே மாதிரி குடிபானம் சாப்பாடு ரெண்டையும் தெரிவு செய்யக்கூடிய முறையை நாம் பார்க்கிறோம். எங்களுடைய இஸ்லாம் முஸ்லீமா இருந்தா அவனுடைய ஷியார், அவனுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? சாப்பாடு விடயத்துல முஸ்லிமுக்கென ஒரு தனித்துவம் இருக்குது. எல்லாரும் சாப்பிட இயலாது, முஸ்லிம் சாப்பிடுற முறை இருக்குது. இன்னா கவுமுன் லா நாக்குல் ஹத்தா நஜு வைதா ஷபிஅனா, நாம் வந்து சாப்பிட்டா பசி இல்லாம சாப்பிட மாட்டோம். வைதா அகல்னா லா நஸ்பா, பசி வராம சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டால் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். இது முஸ்லிமுடைய உணவின் தனித்துவம் தான். இது முஸ்லிமா இருந்தா சாப்பிடக்குள்ள பசி வரணும். பசியில ரெண்டு வகையான பசி இருக்குது. ஒன்று பசியுடைய சாதாரண உணர்வு வரும். இரண்டாவது தாங்கள் சிரமமான கட்டம் வரும். மிகச் சிரமமான கட்டம் வரக்குள்ளதான் ஒரு முஸ்லிம் சாப்பிடணும், பசியை வச்சுக்கொண்டே சுப்ராலிருந்து எழும்பணும். இதுதான் முதற் கட்டம். இந்த கட்டம் இந்த முறையாக சாப்பாடு அமைந்தால் நோயே வரமாட்டாது. அதே மாதிரி தான் சாப்பாடுடைய வகையை அவதானித்தல். பல தன்மைகளை கொண்ட சாப்பாடுகளை ஒரு முஸ்லிம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடு தான் நோய் வருவதற்குரிய அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. சாப்பிடக்குள்ள நாம பிரதானமா பார்க்க வேண்டிய ஒன்று காலம், உணவுடைய தன்மை, ரெண்டையும் வெவ்வேறா பார்க்கணும். இந்த காலம் உஷ்ணமான காலமா இல்லாட்டி மழை பெய்யுற காலமா? அதே மாதிரி ஊர் சில நாடுகள் ஊரை பொறுத்த வரையில சூடான பிரதேசமா இருக்கும், உஷ்ணமான பிரதேசமா இருக்கும். அதையும் உணவுடைய தன்மையை பார்த்துதான் சாப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல மிக மிக கவனமா இருந்திருக்கிறாங்க. சாப்பிட முந்தி என்ன சாப்பாடு, இதனோட தன்மை என்ன? இன்றைக்கு பொதுவாக எங்களுடைய பலம் வழக்கம் என்னன்னா சாப்பிடுற தன்மை ஒன்றையும் பாக்குறது இல்ல, சாப்பாடுற பேரையும் நிறத்தையும் பாக்குறது, வயிறு நிறைய சாப்பிடணும். இதுதான் எங்களுடைய நிலையா இருந்து வந்திருக்க தவிர சாப்பாட்டுல என்ன தன்மை இருக்குது? மூன்றே மூன்று ஈச்சமணம் சாப்பிட்டா போதும், ரெண்டு பீங்கான் சாப்பாடுன்றதை விட வேண்டும். மூன்றே மூன்று ஈச்சம்பளம். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் லம் யதுர்ரஹு தாலிக யௌம் சம்மன் வலா சஹரன். காலையில எழும்பினோனே வெறும் வயித்துல ஒருவர் ஏழு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டால், சில நேரத்துல அஜுவாண்டு வருது, ஏழு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டால் அன்றைய தினத்துல அவருக்கு எந்த சூனியமும் பலிக்காது, எந்த நஞ்சும் அவருடைய உடம்பு தாக்கத்தை செலுத்தாது. இதை என்ற விஞ்ஞான உலகம் சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று விஞ்ஞானம் சொல்லக்குள்ள மிக தெளிவா சொல்லுது. ஏழு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டான்னு சொன்னா உடம்பு உள்ள எல்லா வகையான நரம்புகளும், பசியை தேடுற நரம்புகள், அந்த இரத்தங்கள் எல்லாம் முழுமையான அந்த சக்தியை உள்வாங்கிடும். அதற்கு பிறகு எதை போட்டாலும் ரத்தத்தோட கலக்காது, எல்லாம் வெளியேறிடும். எனவே அவனுக்கு ரத்தம், அவன் ரத்தத்துல நஞ்சு போய் சேராது, மௌத்து வராது. இன்றைய விஞ்ஞான உலகம் பேசுகிறது. அருமையான சோதர்களே, இதனை இந்த ஈச்சமலத்தை வச்சு பார்க்கக்குள்ள நாங்க ஊரை பார்க்கணும். உஷ்ணமான காலம் ஊராயிருந்தா ஈச்சமலத்தை குறைச்சிக்கிடலாம், 7 அதே நேரத்தில் 5, 3, 1 கூட குறைச்சு கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. ஈச்சம்பழத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. தேனை கொண்டு ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில பொழுது தண்ணியையும் தேனையும் கலந்து குடிக்கிற வழக்கம் அவங்ககிட்ட இருந்திருக்குது. அதுக்கு கிதாபில் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் செலுத்தினாங்கன்ற ஒரு தனி தலைப்பை பேசியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின அருமையான சோதர்களே, கிதாபில் எழுதுறாங்க, உடம்புன்றது ஒரு அமான அமானிதம். இந்த உடம்பு நாங்க கணக்கெடுக்காம இருக்க கூடாது. எங்கட அமானதம் உண்டா, 20 வயசுல இருந்தே உடம்ப நாங்க பராமரிச்சு கொண்டு வளர்த்து கொண்டு வரணும். அந்த உடம்ப 20 வயசுல இருந்தே சாப்பிடுற சாப்பாடு சரியாக இருக்கணும். நான் உள்ளால எதை நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன், இந்த சாப்பாடு என்ன விளைவு ஏற்படுத்தும், உடம்புல என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று பார்த்து தான் ஒவ்வொரு சாப்பாடையும் நாங்க சாப்பிடுவோம். சிலாக்கடை வழக்கம் இருக்குது, 55-60 ஆகின உடனே சொல்றது நோயாளி ஆகித்தன், சீனி வந்துருச்சு, அந்த நோய் இந்த நோய் என்று நோய் அதுவும் பார்த்து சொல்ற. அல்லா விட்ட நோய் நாங்க என்ன செய்ய, அல்லா எழுதின நோய். அருமையான சோழர்களே, இது தவறான சிந்தனை. அல்லாஹ் தஆலா நோய ஒத்தனை தேடி விடுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் மனிதன் தானாக தேடிக்கொள்றதுதான், தானாக சில கலா கதிர்படி எனக்கு நோய் வந்துருச்சு, கலா கதிர்படி நோய் வாரதில்லை. நோய் எப்படி வர, எதுவா இருந்தாலும் நடக்கிறது, நாங்க நாங்களாக ஒன்றை செய்யற முடிவை எடுத்து எடுத்தது பிறகு செய்வோம். அது அல்லாவுக்கு முன்கூட்டியே தெரியும், இவன் இதைத்தான் செய்வான் என்று. அதுக்கு தான் கலா கதர் என்று சொல்றதே தவிர, நாம ஒன்றை செஞ்சு ஒரு நோயை தேடிக்கொண்டதுக்கு பிறகு அல்லா விட்ட நோய் என்றது மகா தவறானது. அல்லா விட்ட நோய் அல்ல. அல்லாஹு தஆலா நோயையும் படுத்திருக்கிறான், ஷிஃபாயும் படுத்திருக்கிறான். நோயிலிருந்து பாதுகாப்புக்கு உண்டான வழிய ஹலத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக அமைச்சு தந்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் ஆரம்பமா சொன்னோம், உடம்ப பாதுகாக்கணும், உடம்ப வளர்த்து கொண்டே வர வேண்டும். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா சில சஹாபாக்கள் 138, 120, 110, 90 என்றெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆக கூடின வயசு 35 தான் கடைசி வயசு. 35 பிறகு இன்றைய மருத்துவம் சொல்லுது அவன் 2வது ஆயுள் வாழ்றானாம். 35 பிறகு வாழ்றால் 2வது ஆயுள் வாழ்றானாம் வந்தால். இதனாலதான் 35 முன்னாலே அவனை முடிக்க பாக்குறது. இன்றைய மருத்துவம் வந்து கொண்டு போறது அந்த திசையை நோக்கித்தான். அருமையான சகோதரர்களே, ஆக இந்த ஹிஜாமாவுக்கு நான் வாரத்துக்கு முன்னால அடிப்படையை சொன்னோம். இந்த ஹிஜாமால முதலாவது பகுதி நோய் வராமல் இருக்க ஹிஜாமா செய்யணும். அந்த ஹிஜாமா எப்படி இருக்கணும், குறைஞ்சது 1 வருடத்துக்கு 1 முறை செய்யணும். ஹிஜாமா 1 வருடத்துக்கு 1 முறை செய்யணும். அந்த ஹிஜாமா மூலமாக இந்த உடம்பு இந்த ரத்தத்தில் உள்ள நோய்க்குரிய அழுக்குகள் வெளியேற்றப்படும். வெளியேற்றப்பட்டவுடன் நோய் வரக்கூடிய அமைப்பு இல்லாம போயிடும். உடம்புல நோய் வார்த்துக்குரிய முதலாவது காரணம் அந்த கழிவுகளை சேகரிக்கிறது. வயிற்றில் உள்ள கழிவுகள் மனசலமாக வெளியே சரியாக முறையாக வெளியேறணும். அது அடக்கப்படுமாக இருந்தால் நோய்கள் உண்டாகும். 2வது கழிவு இரத்தத்தில் ஏற்படக்கூடிய கழிவு. இந்த கழிவை நாம் சரியாக முறையாக வெளியேற்றினால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உடம்பிலிருந்து குறைஞ்சு போயிடும், நோய் பெற மாட்டாது. எனவே இந்த ரெண்டும் மிக மிக பிரதானமானது. கழிவை வெளியேற்றுதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக அவங்க உடம்ப பாதுகாத்து கொண்டு வருவாங்க. வியர்த்துட்டா அது காரணமா இருப்பாங்க. உடம்புல இருந்து நாத்தம் வருவதை கடுமையாக ரசூலுல்லாஹி வருப்பாங்க. அவங்க உடம்புல இருந்து நாத்தம் வந்தா மிக பயந்துருவாங்க, நாத்தம் வராது, வராத மாதிரி மிக அழகா வச்சுக் கொள்வாங்க. எங்களை உடம்ப நாம மிக அழகாக வச்சு பழகணும். அதுல பிரதானம் தான் சுண்ணத்தான வழிமுறைக்கு உள்ளால, சுண்ணத்தான மருத்துவத்துக்கு உள்ளால நாங்க வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால நோயே வராது. 2வதாக நோய் வந்தா அதுக்கு பிறகு எடுக்க வேண்டிய ஹிஜாமா, அதுக்குரிய முறைகள் பல முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல நேரங்கள் காலங்கள் இருக்குது. அருமையான சகோதரர்களே, பொதுவாக ஹிஜாமான்னு சொன்னா ஹிஜாமா எடுக்கிறதுக்கு உரிய நாட்கள் நேரங்கள் எடுத்துக்கொண்டா பிற 10, 17, பத்தொன்பது 21 இந்த மூன்று நாள் தான் ஹிஜாமாவுக்கு உரிய நாள், மிகச்சிறந்த நாள். நோய் இல்லாம இந்த நாட்கள் எடுக்கிற ஏற்றம், நோயா இருந்தா நோய் வந்துருச்சு இந்த நோய்க்கான ஹிஜாமா செய்யணும்டா எப்பவும் எடுக்கலாம். அந்த காலையோ பகலோ இரவோ எப்ப எந்த நேரமா இருந்தாலும் அவருக்கு ஹிஜாமா எடுக்கலாம். பிறையுடைய கணப்பு தேவையில்லை நோய் வந்தவருக்கு. நோய் இல்லாட்டி இந்த 17, 19, 21 மிக முக்கியமானது, சுன்னத்தான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. இந்த காலத்துக்கும் இன்றைய வானவியலுக்கும் இடையில என்ன சம்பந்தம்? 17, 19, 21 வானவியலுக்கும் இடையில என்ன சம்பந்தம்னு சொன்னா, மிக விரிவாக ஒரு சப்ஜெக்ட் எழுதிக்கிறாங்க. அதாவது இந்த சூரிய சந்திரன் பூமியுடைய ஓட்டத்துடைய அடிப்படையில, சந்திரனுடைய பூமியுடைய அந்த சம்பந்தத்துல, இந்த மண் மண்டலத்துல நிலத்துல பூமியில பெருமொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் 15-20 இடைப்பட்ட காலம். நடுப்பகுதி வந்து மிக முக்கியமான காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில், அதாவது குறிப்பா 13, 14, 15 பிற 13, 14, 15 இந்த மூன்று நாட்களிலும் இந்த பூமியில பெருமொரு மாற்றம் உண்டாகும். அதாவது பூமியில உள்ள இந்த பசுமையான எல்லாம் வேகமாக வளரும். ஏனென்றா சந்திரன் சூரியனுடைய நெருக்கம், அதனுடைய சம்பந்தம் விரிவா பேசிக்கிறாங்க. அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? பூமியில 70 தண்ணி இருக்குது, மற்றது 3/1 தான் பூமி இருக்குது. இதே மாதிரி இந்த உடல் அமைப்பு 70% இரத்தம் இருக்குது, மற்ற 30% தான் உடம்பா இருக்குது. எனவே பூமியில் ஏற்படக்கூடிய தாக்கம் அதே வேகத்துல மனுஷன் உடம்புல உண்டாகுது. இந்த உண்டாகக்குள்ள மனுஷனுடைய இரத்தம் எல்லாம் வேகமாக ஓடும், உற்சாகமா இருக்கும். உற்சாகம் கூட அந்த காலப்பகுதியில் தான் உலகத்துல அதிகமான அந்த குற்றவியல்கள், அதாவது பாலியல் பலாத்காரம் கொலை கொள்ளை போன்ற பெருமந்த குற்றங்கள் நடக்கிற காலப்பகுதி. பிற 13, 14, 15 ஏன் அவனுடைய ரத்தம் மூளையெல்லாம் வேகமாக வேலை செய்யும். இந்த காலப்பகுதியில ஒரு முஸ்லீமை பாதுகாக்கிறதா இருந்தா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது, பிற 13, 14, 15 நோன்பு வையுங்கள் சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. இந்த காலத்துல ஒரு நாளும் ஹிஜாம் எடுக்க கூடாது, எடுத்தால் தேவைக்கு அதிகமான ரத்தங்கள் ஓடி சில பொழுது மௌத்தும் வரலாம். எனவே மிக பக்குவமான காலம்தான் 13, 14, 15 தவிர்க்க வேண்டிய காலப்பகுதி. அதுக்கு பிறகு 15 பிறகு 17, 19, 21 ஆகக்குள்ள ரத்தத்தின் ஓட்டம் நடுத்தரமாக குறைஞ்சுவிடும். இந்த நேரத்தில் ஹிஜாமா செஞ்சால் தேவையான அழுக்கான ரத்தங்கள் மாத்திரம் வெளியேறும், தேவையில்லாத நல்ல ரத்தங்கள் உடம்பிலிருந்து ஒரு நாளும் வெளியேற மாட்டாது. எனவே நான் ஹிஜாமா செய்யக்குள்ள அந்த நாட்களை சரியா பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றான் ஹிஜாமா செய்யக்குள்ள ஹிஜாமா எதுக்கு எதுக்கு செய்யறேன்னு சொன்னா, நீண்ட ஒரு பகுதி நோய்களும். நான் வந்து இந்த இஸ்லாமிய மருத்துவம் ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுத்த அந்த தலைப்பில் எடுத்த ஒவ்வொரு நோய்களையும் குறிப்பிட்டு அந்தந்த நோய்களுக்குரிய இடம் எந்தெந்த நோக்கி எந்தெந்த இடத்துல ஹிஜாமா எடுக்கணும் என்ற முழு விரிவாக எழுதி புத்தகம் வழியே அங்கால வைக்கப்பட்டிருக்குது. தேவையான வாங்கிக் கொள்ளலாம். அருமையான சோதனை, ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு இடம் இருக்குது. குறிப்பாக ஒருத்தனுக்கு மிக அண்மையில எங்கள் ஊர்ல ஒரு ஆளுக்கு ஒரு விசர் நாய் நாய் கடிக்குது. நாய் கடிச்சா அப்படி ஹிஜாமா செய்யற ஒவ்வொன்றுக்கும் மருத்துவம் அன்பு சொன்னார்கள், எல்லா நோய்களுக்கும் மருந்து உள்ளாலைக்கு சொல்லி. விசர் நாய், விசர் நாய் பைத்தியம் அடிச்ச நாய்க்கு சொல்ற அந்த நாய் ஊர்ல வந்து 5-6 கடிச்சிட்டு போகுது. இப்ப எப்படி ஹிஜாமா செய்யற? அருமையான சோதரே, இது சம்பந்தமாக கூட கிதாபுகள் அத்திபின் நபவீல இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா விரிவாக எழுதிக்கிறாங்க. ஒரு முதலாவது ஒரு நாய், நாயை பொறுத்தவரையில அந்த நாயில பல வகையான நாய் இருக்குது. நாயை பத்தியே கிதாப் எழுதிக்கிறாங்க, தஃதீலுல் கிலாப் அலா கஸீரின் மிம்மன் லபிஸ ஸியாபன்னு சொல்லி நாயை பத்திய சிறப்பு. நாய் ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய 10 பண்பாடு ஒவ்வொரு முஸ்லிமிடம் வர வேண்டும் என்று வேறே எழுதிக்கிறாங்க. அருமையான சோதரர்களே, அதுல விசேஷமா கொண்டுதான் மனுஷன் வந்து தூங்குனா தூங்குனவன் தான், நாய் வந்து தூங்கினா காது ஒன்லைன்ல இருக்கும், வேலை செஞ்சு ஒன்னா இருக்கும், காது நாயில காது தூங்காது. இரண்டாவது எழுதுறாங்க, நாய் வந்து உற்சாகமானது, நாய்க்கு நடக்க தெரியாது, நாய்க்கு ஓட மட்டும்தான் தெரியுமா. ஏண்டா ஓடுறதா நாயுட வேலை? அத்தான் சில கேசுக்குள்ள நாய் மாய் ஓடுறன்னு சொல்றது, அவ்வாறு சொல்லக்கூடாது. ஏண்டா நாய் வந்து உற்சாகத்துல ஓடுது, நடந்து போக வேலையும் நாய் வேகமா தான் செய்யும். நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அருமையான சோதர்களே, அதுல ஒரு நாயை பார்த்தா இது என்ன நாய், ஒரு நாய் வரக்குள்ளே விளங்கணும் என்ன நாய் என்று சொல்லி அந்த நாயில வகை, நாயில வகைகள் வேற இருக்குது. அதுல வீட்டு நாய், வேட்டு நாய், ரோட்டு நாய், காட்டு நாய், நாயுட வகை வேற இருக்குது. விசர் நாயை பத்தி பேசக்கொள்ள சொல்றாங்க. அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்குது. கண் சுவத்திருக்கும், கண் கடுமையான சுவத்திருந்து தலை கீழே போட்டிருக்கும், நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கும், வால் காலுக்கு பின்னால் இருக்கும். இப்படி இருந்தால் அது விசர் நாய், பைத்தியம் பிடித்த நாய். மிக கவனமா இருக்கணும். பைத்தியம் பிடித்த நாய் ஒரு அந்த நாயை விட்டு மத்த எல்லா நாயும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். நாய் நாய் கூட கிட்ட வராது. இந்த நேரத்துல ஒத்தனை கடிச்சு விட்டால் விசர் நாய் ஒத்தனை கடிக்குது. இப்ப எப்படி மருந்து செய்யற எழுதுறாங்க கிதாப் அப்படின்னு சொன்னா, முதலாவது விசர் நாய் ஒத்தனை கடிச்சா அவரை தூங்க விட கூடாது. அவர் தூங்கினாரு அந்த பைத்திய தன்மை இவர தலைக்கு மூளைக்கு வந்து சேர்ந்தது விரதத்தோட கலந்தால். அதுக்கு பிறகு அவர் யார பார்த்தாலும் நாயின்னா விளங்கும். அவருக்கு தன்னை போய் கண்ணாடியில பார்த்தா நாயின்னா விளங்கும். கிதாப் எழுதிக்கிறான் இமாம் தஹாவி அத்துப் நவாவி எழுதிக்கிறான், கண்ணாடியில தன்னை பார்த்தா நாயா விளங்கும், பெரிய பிரச்சனை வந்துடும். இவர் தூங்க விடாம என்ன செய்யணும் சொன்னா, அந்த இடத்தை கட்டி வச்சு அந்த இடத்துல ஹிஜாமா எடுக்கிற முறை எழுதிக்குது. ஹிஜாமா அந்த கப்பிங் முறை இல்லாம அது வேற முறை எழுதுறாங்க. அதாவது வாயில எண்ணெய பூசி வாய வச்சு இழுக்கக்கூடிய முறையும் சொல்லி தராங்க. வாய் தன்னை வாயில எண்ணெய் பூசிட்டு அதை வச்சு உறிஞ்சி எடுத்து, ஏண்டா ஹிஜாமா என்றாலே உறிஞ்சி எடுத்தான், குழந்தை மார்பில பால் குடிக்கக்கூடிய வசனம் தான் அந்த ஹிஜாமண்ட வசனம். அப்ப உறிஞ்சி எடுத்தா அந்த விஷம் அப்படியே முழுமையாக வந்துடும். அந்த இடத்துல கோடு போடணும். நாய் கடிச்ச இடத்துல கோடு போட்டு பெரிதா கீறி வாய் வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நஞ்சு வெளியேறும், ஆளுக்கு சிபா வந்துவிடும். எடுத்துட்டு தேனை பாவிக்கணும். அருமையான சகோதரி, ஆக எந்த நோயாக இருந்தாலும் ஹிஜாமாவில வருத்தம் இருக்கு. இன்றைக்கு நான் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த நெஞ்சு மாரடைப்பு குழாய் அடைப்புன்னு சொல்லக்கூடியது பாரிய சவாலா இருக்கு இன்றைக்கு. இதுக்கு தான் ஹிஜாமா அல்லாஹ் வச்சிருக்கிறான் மிக லேசான மருத்துவம். ஹிஜாமான்னா நிறைய பேர் பயம், ரத்தம் குத்தி இருக்கின்ற பயம். அருமையான சகோதரர்களே, மிக மிக எளிதானது, சுண்ணத்தானது, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நோயை விட்டங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாமான் தான் இந்த ஹிஜாமான்றது. இந்த ஹிஜாமாவை நாங்க சரியாக விளங்கி ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதோட சேர்த்து எங்களுடைய குழந்தைகளுக்கும், குழந்தைகள் எங்களை மூத்தவர்கள் வயது வயது முடிந்தவர்கள் எல்லாருக்கும் முறை இருக்குது. குழந்தைகளை பொறுத்தவரையில பொதுவாக சொல்றாங்க, 4.5-7 புறம் எடுத்தா மிக நல்லா இருக்கும், 4.5 கீழால எடுக்கிறத தவிர்த்தா நல்லதுன்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க, உடம்புக்குள்ளால அல்லாஹ் தஆலா சில நரம்புகளை வச்சிருக்கிறான். அந்த நரம்பு மிகச்சிறிய நரம்பு, அதாவது அந்த நரம்பு நரம்புன்ற தனியொரு வலையமைப்பு. அந்த நரம்பை இழுத்து கொண்டே போனால் சந்திர மண்டலத்துக்கு போய் திரும்பி வந்து விடலாம்ன்றாங்க. அவ்வளவு நரம்பு பின்னலண்டு உள்ளால இருக்குது. இப்ப எழுதக்கூடிய எழுதுறாங்க, அந்த நரம்பு எடுத்துக்கொண்டே போனால் இந்த பூமியை 2.5 சுத்தி வந்து விடலாம், 2.5 சுத்தி வந்து விடலாம். அவ்வளவு விசாலமான நரம்பு ஒரு பின்னல் இந்த உடம்புக்குள்ளா இருக்குது. சின்ன 4.5 குழந்தை நரம்பு மிகச்சிறதா இருக்கும். நீ அங்க போய் ஹிஜாமா கப்பிங் பண்ணக்குள்ள பிள்ளையோட நரம்புகள தாக்கம் ஏற்படலாம். எனவே சின்ன பிள்ளைய தவிர்த்து கொண்டா நல்லம் என்றும் கிதாபில் எழுதுறாங்க. மூத்த வயசு போயிட்டா 70 தாண்டி விட்டா அவருக்கு தொடர்ந்து ஹிஜாமா எடுக்கிற தவிர்த்து கொள்ளணும். நோய் வந்தா எடுக்கிறது சரி, அது இல்லாம தொடர்ந்து எடுக்கிறத தவிர்த்து கொள்ளணும். 25 வயசை தாண்டினவரா இருந்தா அவருக்கு வந்து தேவை நோய் இல்லாட்டையும் கூட ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 25-30 நாளுக்கு ஒரு முறை அவர் எடுத்துக்கொள்ளலாம். தேவையாக இப்படி முறையாக அமைச்சுக் கொண்டே வந்தால் காலப்போக்கில் நோயற்ற ஒரு பாதுகாப்பான அழகான உடம்பாக மாறிவிடும். அதே போன்றுதான் பெண்களுடைய விஷயத்தில் பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஹிஜாமாவில நாம் மருத்துவத்தை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்களுக்குள்ள ஆண்களுக்கு வந்து நோய் இருக்கிறது, தலைவலி, அதாவது பக்க தலைவலி, நிரந்தர தலைவலி என்று வித்தியாசமான நோய்கள், கண்ணில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பார்வையில மங்கலம் ஏற்படக்கூடியது, தூரப்பார்வை தென்படாது, கண்ணில் பார்வையில் இருக்கக்கூடிய நடுக்கங்கள் போன்ற பல நோய்கள் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் ஹிஜாமா அவர்கள் இடங்கள் உச்சந்தலை இடம் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பக்க தலைவலிக்காக வேண்டி ஹிஜாமா எடுத்த இடம். அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி பின்னால் 55 நம்பர் ஒன்று இருக்குது, பின்னால் முதுகு பகுதியில் இருக்குது. பெரும்பான்மையான நோய்களுக்கு அந்த இடத்தில் ஹிஜாமா எடுக்க வேண்டும். அதே மாதிரி கால் பகுதி இருக்கு, கால பாதப்பகுதி என்று முழு உடம்பிலும், முழு உடம்பிலும் என்ன நோய் வந்தாலும் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த நோய் நோயா இருந்தாலும் அந்த நோய்க்குரிய ஷிஃபா தரக்கூடிய ஹிஜாமாவுக்குரிய இடங்கள் மிக முக்கியமானவை. அதை நாம் சரியா செய்ய வேண்டும். ஒருவனுக்கு நோய் வாரதுக்குரிய காரணம் ரெண்டு காரணம் எழுதிக்கிறாங்க, மூன்றாவது காரணம் கிடையாது. அதில் ஒரு காரணம் அவன் உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகூடிய உஷ்ணம் அல்ல. இரண்டாவது காரணம் அந்த உடம்பில் தேவையான உஷ்ணத்தை விட்டு குறைந்த உஷ்ணம் குறைந்து கொண்டு குளிர்தன்மை கூடினால் நோய் வரும். இந்த ரெண்டு தான் உடம்பில் நோய் வரக்கூடிய பிரதான காரணம், மூன்றாவது காரணம் கிடையாது. இந்த ரெண்டு நோய்க்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மருத்துவம் என்ன, உங்களுடைய ரத்தத்தில் உஷ்ணம் கூடுதா நீங்க ஹிஜாமா எடுத்து விடுங்கள், உங்களுடைய உடம்புல நோய் இல்லாம போய்விடும். உஷ்ணம் கூடினா உங்களுக்கு குளிர்ந்த தன்மை இருக்குதா, ரத்தத்தில குளிர்ந்த தன்மை கூடி உஷ்ணம் குறைஞ்சிருக்கிறதா, தேன குடியுங்கள், நோயே வரமாட்டாது. குறிப்பாக தேன் சம்பந்தமா மிக விரிவா பேசுவதற்காக வேண்டி முக்தி சியாமகம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அருமையார் சோகர்களை அங்க பின்னால் இருக்கக்கூடிய சோகர்கள் கொஞ்சம் முன்னால வாங்க, இன்ஷால்லா பின்னால் ஆக்க வராங்க. அமைதியா உட்கார வேண்டிய தேவை இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு வந்து இடங்களை கொஞ்சம் அமைச்சு நல்லா அமைச்சுவாங்க. அதே போன்று அருமையான சோதர்களே, இந்த ஹிஜாமா பொறுத்தவரையில இவைகள் மிக முக்கியமானவை. அதே போன்றுதான் ஹிஜாமா எடுக்கக்குள்ள சில விடயங்களை தவிர்த்து கொள்ளணும். ஹிஜாமா எடுக்கிறால நுப்பாட்டி வச்சுக்கொண்டு ஹிஜாமா எடுக்கிறது இல்ல, அவரை அமர்த்தி வைக்கணும், இல்லாட்டி படுக்க வச்சுக்கொண்டுதான் ஹிஜாமா எடுக்கணும். இரண்டாவதாக ஹிஜாமா எடுக்கக்கூடியவர்கள் கோடு போடக்குள்ள நேர் கோடு தான் போடணுமே தவிர அகலாங்கு வடிவத்தில் அவர் கோடு போட கூடாது. இன்னும் சில இருக்குது, ஹிஜாமா எடுக்கக்கூடியவர்களுக்கு ஆறாத அதாவது சீனி போன்ற நோய் இருந்து புண் காயாத நிலை இருந்தால் அவர்களுக்கு குத்தி எடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்குது. ஊசியால குத்தி எடுப்பாங்க, அது மிகச்சிறந்தது. அது இல்லாட்டி கீறி எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஏற்றமண்டி கிதாபுகள்ல விரிவா பேசியிருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, ஆக நாம் என்ன செய்யணும் சொன்னால், முதலாவது விளங்க வேண்டியது இது ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து சஹாபாக்கள் செய்து காட்டின ஒரு சுன்னத்தான மருத்துவம். இந்த இதனை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் எந்த விதமான பாரிய நோய்களும் வராது. இன்றைய மருத்துவத்துக்கும் இஸ்லாமிய மருத்துவத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்லலாம். இஸ்லாமிய மருத்துவம் என்றது நோய இல்லாமலாக்கிற மருத்துவம். இன்றைய மருத்துவம் என்றது நோய உடம்புக்குள்ளால் வளர்க்கிற மருத்துவம் தான். எல்லாரும் அறிஞ்ச கசப்பான உண்மையா இருக்கிறது. எனவே அருமையான சோழர்களே, இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருந்து சொன்னிச்சோ அந்த மருந்துக்கு பின்னால நோயே இல்லாம போகக்கூடிய மருந்து தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது. மத்த மருந்து வந்து நோயை இல்லாம போற மருந்து அல்ல, நோயை கண்ணிலிருந்து இல்லாமலாக்கும் அவ்வளவுதான். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஹிஜாமா சம்பந்தமாக ஒருவருக்கு நோய் இருக்குது, சளியோ புண்ணோ எதுவோ இருக்குது, அதுக்கு ஹிஜாமா செஞ்சால் அவருடைய ஹிஜாமாக்குடைய சிபா ஆரோக்கியம் எப்ப கிடைக்கும்? கொஞ்சம் அந்த நோயை பொறுத்து முன்பினாலும் தாமதமாகலாம். ஆனால் இந்த மருத்துவம் தாமதமாகாது என்றது எல்லாருடைய கேள்விகளும். அருமையான சகோதரர்களே, கையில ஒருவனுக்கு பெரிய பெரிய காயம் இருக்குது, சொறி இருக்குது, அல்லது விசப்பு இருக்குது, விசப்பு சம்பந்தம் அடிக்கிறார்கள். இன்றைய நாங்கள் அடிக்கக்கூடிய அந்த தடுப்பூசியிலிருந்து விசப்பு ஆரம்பமாகுது. தடுப்பூசி அடித்தால் 4, 5, 6 வயசுக்குள்ளால எல்லா நோயும் வந்துருமா என்று தடுப்பூசி விளங்கப்படுத்தும் வெளிவரும் உண்மைகள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த விசப்பு எது இருந்தாலும் ஹிஜாமா எடுக்கணும். ஹிஜாமா எடுத்தால் முதலாவது ஹிஜாமா எதுல வேலை செய்யும் சொன்னால் ரத்தத்துலதான் வேலை செய்யும். ஏன், விசப்பு வாரதுக்கு முதலா காரணம் ரத்தம் ஊத்தியா இருக்குது. அந்த ஊத்தியை தெளிவாக்கி ஊத்தியை சுத்தமாக்கி விட்டு ரத்தத்துல வேலை பார்க்கிறதான் ஹிஜாமா செய்யும் முதலாவது வேலை. இரண்டாவது அந்த கல்லீரல், நுரையீரல், இதயம் போன்ற இடங்களில் ஹிஜாமா இரண்டாவது வேலை பார்க்கும். மூன்றாம் கட்டமாகத்தான் இந்த புண் காயில நிலைக்கு வருமே தவிர இன்றைக்கு ஹிஜாமா எடுத்து நாளைக்கு இன்றைய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கிரீம் பூசினா நாளை புண் காயுது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நல்லா நான் விளங்கணும், இந்த புண் வாரதுக்கு இரத்தத்தில் என்ன கோளாறு இருந்ததோ அந்த கோளாறையே இல்லாமலாக்குவதுதான் இஸ்லாமிய மருத்துவம். மேலால அழிச்சிட்டு உள்ளால நோயை வைக்கிற மருத்துவம் இஸ்லாமிய மருத்துவம் இல்ல. எனவே நாம் ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின சஹாபாக்கள் செய்து தந்த அந்த மருத்துவத்தை நாம் சரியாக முறையாக செய்ய வேண்டும். ஹிஜாமா செய்யக்குள்ள நாங்க முறையா பார்க்கணும், ஹிஜாமா செய்ய தெரிஞ்சவரான்னு பாத்துக்கோணும். சிலாக்கு எண்டைக்கு புதிய புதிய ஆக்கள் வந்து அஞ்சாறு இந்த இதை வாங்கி கொண்டு வந்து ஹிஜாம பழகிறது வந்து பழகிற ஆக்கள்கிட்ட கொண்டே உடம்ப கொடுத்துடக்கூடாது, உடம்பு அமானிதம். பழவர் ஒத்தட்ட ஹிஜாம சரியா படிக்காத ஒத்தட்ட கொண்டே உடம்பை கொடுத்து அவர் ஹிஜாமா செஞ்சு எங்களுக்கு நான் மௌத்தாகினால் அதுக்கு நாமும் பொறுப்பு அவரும் பொறுப்பு. இஸ்லாமிய ஆட்சியா இருந்தால் அவர் வந்து அவர் சிறைத்த மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர். ஏனென்றால் ஒரு மனிதனை கொந்த குற்றவாளி. அதே மாதிரி நாம் கொண்டை அறியாமல் இவர் சரியான வைத்தியர்கள் தெரியாமல் கொண்டை கொடுத்தால் நாமும் ஒரு குற்றவாளி ஆயிடுவோம். ஹிஜாமாவை சரியா படிச்சு விளங்கினொத்தர் ஹிஜாமா செய்கிறாரு. தற்சவசமாக அவருடைய தவறின் காரணமாக மரணம் ஏற்பட்டால் அவர் குற்றவாளி அல்ல, உலகத்திலும் குற்றவாளி அல்ல, அல்லாஹ்வின் பார்வையிலும் அவர் குற்றவாளியே கிடையாது. அதே நேரத்தில் ஹிஜாமா என்று வந்தால் ஹிஜாமா செய்யக்கூடியவர்களுக்கு சில ஆதாவுகள் ஒழுக்க முறைகள் இருக்கின்றன, அவைகளை அவர் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஹிஜாமா என்றவரெல்லாம் அருமையானவர்களே சொல்லக்கூடிய இபாத செய்யக்கூடிய அல்லாஹ் பயப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏனென்றால் ஹிஜாமா செய்யக்குள்ள ஒரு மனிதனுடைய உடம்பில் உள்ள சகல சைத்தான்களும் சகல நோய்களும் வெளியாக கட்டம். சைத்தானுடைய ஆதிக்கம் கூடினிடம் ஹிஜாம் எடுக்கிறாக்க வந்திருக்கிறாங்களே அப்துல் ஹக்கீம் எல்லாம் ஹிஜாம் எடுக்கிறாக்க தான் இவங்க எல்லாம் அவனை கேட்டு பாருங்க நிறைய வரலாறு சொல்லுவாங்க. ஹிஜாம எடுக்க சாதாரண எடுக்க இயலாது, எடுத்து அதனுடைய தாக்கம் கூட காரணமா இருக்கும். அவங்களுடைய சைத்தானுடைய வெளிப்பாடு இவங்க உடம்ப முறிச்சு போட்டுரும். கேட்டு பாருங்க கதைகள் எல்லாத்தையும். எனவே அருமையான சகோதரர்களே எல்லாத்தையும் போய் ஹிஜாம் எடுக்கப்படாது, சரியாக முறையாக செய்யக்கூடியவர்கள் துவா உடைக்கக்கூடியவர்கள் தான் ஹிஜாம செய்ய வேண்டும். அந்த துவா மூலமாக வரக்கூடிய சைத்தானிய தன்மைகள் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லாமலாகும், பாதுகாப்பாகும். எனவே நாம் ஹிஜாம செய்யணும், செய்யக்கூடிய தைரியமுள்ள ஆக்களாக இருக்கணும், பிளேட பிடிச்சு வேலை பார்க்கிற தைரியசாலிகளாக இருக்கணும், ரத்தத்தை கண்ணோடு நடுங்குற ஆக்கட்டும் ஹிஜாம செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் ஹிஜாம செய்யக்குள்ள யாருக்கு ஹிஜாம செய்ய பயமோ பயப்படுவாங்களோ அவங்களுக்கு ஹிஜாம செய்யக்கூடாது. முதலாக விளங்கப்படுத்தணும் ஹிஜாமுடைய தன்மையை விளங்கப்படுத்தி மன ஓர்மையை கொண்டு வந்து ஹிஜாம செய்யுங்கண்டு தானாக விரும்பி சொன்னா அப்பதான் ஹிஜாம செய்யணுமே தவிர பயந்து வந்து படுக்க வச்சா ஆள் மயங்கிடும். மயங்கினா அவன் வந்து அள்ளிட்டு பேசுற எல்லாரும் சேர்த்து இதுதானே நடந்து கொண்டிருக்கு. இதனால கடைசியா வரும் இஸ்லாமிய மருத்துவம் வேலை பார்த்துச்சு அந்த வந்து சேரும் கடைசியா. எனவே நாம் சரியாக முறையாக தைரியமாக செய்யற ஆக்கத்தை போய் தான் நாம் இந்த ஹிஜாமாவுக்கு முற்பட வேண்டும், தயாராக வேண்டும். அவ்வாறு சரியாக செஞ்சு வந்தால் அல்லாஹ் கிருபையால நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பான அமைப்பு கிடைக்கும். குறிப்பாக நாம் இந்த வெளியாளங்க புத்தகம் வச்சிருக்கிறோம், அதில் நாம் பார்க்கலாம் என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த இடத்தை எடுக்க வேண்டும். அதில் சில மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடம்பில் ஏற்படக்கூடியவைகள், ஞாபக சக்தியின்மை எல்லாத்தையும் இடம் வச்சுக்கிறோம். தலைவலி, நிரந்தர தலைவலி, பக்கவாதம், அதே போன்று கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பார்வை சோர்வு, அதே மூக்கெலும்பு உட்புழை நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய்கள் ரத்தத்தினுடைய உயர் அழுத்தம், ரத்தத்துடைய அழுத்தத்தால் தான் நிறை நோய் வருது. ரத்த அழுத்தம், ரத்தத்துடைய வேகமான ஓட்டம், மனத்தில் மனதில் ஏற்படக்கூடிய பதட்டங்கள் எல்லாத்துக்கும், மல சிக்கல்கள், மலச்சலம் சம்பந்தமான எல்லா விடயங்களுக்கும் நசலாத்துல் பர்த்னு சொல்லி, அதாவது மூக்கு தொடர்ந்து வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு, இது எல்லா நோய்களுக்கும், இறைப்பை, அதேபோல் சிறுநீரகங்கள், பெண்களுக்குரிய மாதாந்த சுற்று முறைகள், இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து ஹிஜாமால மருந்து இருக்குது. பித்தம், கல்லீரல், முதுகெலும்பு, பதட்டம், இரத்தச்சோகை, மூளை வீக்கம், ஒற்றை தலைவலி, கடுமையான தூக்கம், மன அழுத்தம், அதேபோல உள்முக சிந்தனை, பல விஷயங்கள், தூக்கம் சரியா போகாம அறகுறையா போறது, இதுவரை முடிக்கிறது, எல்லாத்துக்கும் சேர்த்து அருமையாவே தானாக சிறுநீர் வெளியேறுதல், இது எல்லாத்துக்கும் சேர்த்து பல பல நோய்களுக்குரிய நோய் மருந்துகளை இங்கால துவக்கப்பட்டிருக்குது. கிதாபில் எழுது யானை கால் பிடித்தாலுக்கு என்ன நோய் செய்யற மருந்து செய்யற, ஒருவருக்கு யானை கால் நோய் வந்திருந்தால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அவரை படுக்க வச்சு கால் உயரத்தில் இருக்கணும், ஆள் பள்ளமாக இருக்கணும், தாழ்ந்து இருக்கணும், பள்ளத்தில் இருக்கணும், அந்த உயரத்தில் வச்சு கொண்டு அவரை ஹிஜாம செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது அவருடைய நோய் சிபாவா கிடைக்கும் என்று சொல்லி நிறைய நிறைய நோய்களும் மூல நோய் தொட்டு எல்லா நோய்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் பின்னால புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். அருமையான சோதர்களே இந்த திப்பு நவகன்றது அன்பர் சங்கைக்குரிய அன்பர் முத்தல் ஹாஸ்மி அவங்க சொன்ன மாதிரி இது என்னண்டா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மூலமாக அல்லாஹ் வகியாக சந்தேகம் இல்லாம தந்த ஒரு மருத்துவம் தான் இந்த மருத்துவம். இன்றைக்கு நான் பார்க்கலாம் பல பல எழுத்தாளர்கள் இந்த மருத்துவத்தை வித்தியாசமா எழுதுறாங்க. சில வசனம் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியின் அடிப்படையில் இந்த மருத்துவத்தை செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு சொன்னால் இந்த வசனம் சில பொழுது அவர்களை குஃபர்ன்பால் இட்டு செல்லலாம். உலமாக்களுக்கெல்லாம் கேட்டு பார்க்கலாம். வஹியாக இருந்தோண்ட வஹின்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குது. குர்ஆன்ல குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை ஒத்த நிராகரித்தாலும் ஒரு எழுத்தை நிராகரித்தாலும் அவன் காபிராகி விடுவான் என்றது உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது கிதாப் அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்துல் குர்ஆன் என்ற கிதாபில் மிக விரிவாக மன்ஜஹத ஆயத்தன் அவ் சூரத்தன் அவ் ஹர்ஃபன் மின் குர்ஆன் ஃபக்கத் கஃபர் என்று விரிவாக எழுதியிருக்கிறார்கள். எனவே திப்பு நவவியை பொறுத்தவரையில நாம் சொல்வது உண்டு, திப்பு நவவி விருப்பமானவர்கள் தாராளமாக முன்னுக்கு வந்து செய்ய வேண்டும், விருப்பமில்லாதவர்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் திப்பு நபவி என்றது இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்தல் என்பதில் இரு வேறுபட்ட கருத்துகளுக்கு நாம் போகக்கூடாது. அவ்வாறு சென்று விட்டால் சில பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில வசனங்கள் ஊடாக காபிர் ஆகலாம், குபரின் பக்கம் கொண்ட விட்டுவிடும். ரசூலுல்லாஹி சொன்ன மருத்துவம் செய்து காட்டிய மருத்துவம் சஹாபாக்கள் விளங்கினார்கள் செய்தார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை நம்பிய நாம் தான் இதை செய்ய வேண்டும், கலிமா சொல்லிய நாம் தான் செய்ய வேண்டும், குர்ஆனை ஹதீஸை நம்பிய நாம் தான் இந்த மருத்துவத்துக்கு வர வேண்டும். இந்த மருத்துவம் எதற்காக வேண்டி வேறொன்றுமல்ல, இந்த மருத்துவத்தினூடாக இந்த பேரழிவில் இருந்து நாமும் எமது சமூகமும் தப்ப வேண்டும். அருமையா சோகளே, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் யாருக்காக வேண்டி போவது, எமது கால நேரம் எதுக்காக வேண்டி போவது, எமது மூளை எதுக்காக செலவாகுது? எனவே இந்த மருத்துவத்தை சரியாக முறையாக செய்தால் நோயற்ற வசந்தமான வாக்கு கிடைக்கும். இறுதியாக ஹிஜாமா செய்யக்கூடியவர்கள் ஹிஜாமா யாத்தியாபு ஹிஜாமா செஞ்சா அவங்களுக்காக ஒரு சந்தோஷத்தை காசை கொடுத்துட்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செஞ்சாங்க, எடுத்த ஆளுக்கு காசை கொடுத்தாங்க. வேற அடிமையா இருந்தாரு, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அறவாசியை விடுவிக்கிறதையும் பேசிட்டு வந்தாங்க. அருமையா சொல்லல, ஹிஜாமா எடுத்தாலும் ஒரு மணி ரெண்டு மணித்தாலும் எங்க உடம்போட ரத்தத்தோடு உருண்டு பெருளுவாரு, எடுத்தோடனே ஜசாக்கல்லாஹேரனா பேத்துவாரு என்று வாரது. அவரை ரூம்ல தனி உட்கார்ந்து அழுவாரு, பாருங்க இவ்வளவு வேலையை பார்த்து நான் வந்திருக்கிறேன் கடைசியா ஜசாக்கல்லான்னு சொல்லி. இன்னொருத்தர் ஃபயாஸ் மௌலவின்னு வரைக்கிற ருக்யா ஷரியாண்டு குர்ஆனுடைய ஆயத்தால் வைத்தியம் செய்வாரு. அவர் எவ்வளவு வைத்தியம் செஞ்சு செஞ்சு எல்லா வைத்தியம் முடிஞ்சோடனே அதை சிவா கிடைச்சி ஜசாக்கல்லாஹேரனா பேத்துவாரு என்று போறது. அருமையான சகோதரர்களே, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முறப்படி நான் செய்யக்குள்ள இதுவும் சுன்ன ஹிஜாமா செய்யறது சுன்னத் மாதிரி கொடுக்கறதும் ரசூலுல்லாஹி கொடுத்ததா அது சரியா கொடுத்து வரணும். சிலாக கேட்கறது ஹிஜாமா எடுக்க போனா 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுக்கிறாங்கன்னு சொல்லி, நீங்க அங்க ஹாஸ்பிடல் போனா அந்த ஹாஸ்பிடல் உள்ளால கால் வைக்கிறதுக்கு 2000 தானே வைக்கணுமே, கால் வைக்கிறதுக்கு மருந்து 2000 எடுப்போம், கால் வைக்கிறது 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கூட தான் உள்ள கால் வைக்கணும். அருமையான சகோதரர், அதோட நான் நேர்படிக்க இல்ல, சுன்னத்தா மருத்துவம் நாம் கண்ணியமாக நான் செய்யணும். இந்த சுன்னத்தா மருத்துவத்தை நம்பிக்கையோடு செய்யணும். ஈமானு நான் நம்பணும். முதலாவது அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னது, மாற்றம் நடக்க இயலாது. வயிற்று வலி புடுங்க தேனை, ரெண்டாம் முறை வாராரு வயிற்று வலி கூடுது குடுங்க தேனை, உங்களோட சகோதரன் வயிறு வயிறு சொல்லுது, மூன்றாம் முறை வாராரு குடுங்க தேனை, நாலாம் முறை வாராரு சிவா கிடைக்குது எங்களுக்கு. அருமையான சகோதரர்களே, நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை உள்ள ஆக்களை தான் திப்பு நபவி. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், யார் யாரெல்லாம் திப்பு நபை எதிர்க்கிறார்களோ அவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுடைய வசனங்கள் சில பத்திரிகைகளில் சில சஞ்சிகைகளில் மாதாந்த எழுதுகிறீர்கள், உங்களுடைய வசனங்கள் குஃப்ரியத்தான வசனங்கள் வருகின்றன, வெளியப்படுகின்றன. நாளடைவில் அந்த வசனங்கள் இன்னும் சற்று முன்னேறமாக இருந்தால் தெளிவாக உங்களுடைய பெயரை பட்டியலிட்டு இஸ்லாத்துக்கு விடை கொடுத்தவர்கள் என்று பட்டியலிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் என்ற உண்மையையும் நாம் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு எமது திப்பு நபவியை வல்ல அல்லாஹ் தஆலா வளர்க்க வேண்டும், இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாமிய உலகத்தை பாதுகாக்க வேண்டும், நோய் நொடியில் இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்று இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.